SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
இசைத்துறையில் சூலமங்கலம் சகோதரிகள் என அழைக்கப்படும் ஜெயலட்சுமி ராஜலட்சுமி ஆகிய இருவரும் பக்தி பாடல்களுக்கு புகழ்பெற்ற சகோதரிகள்.
சஷ்டியை நோக்க சரவண பவனாம்.
கர்நாடக இசையிலும் பக்தி பாடல்களிலும் புகழ்பெற்று விளங்கிய பல இரட்டியருக்கு இவர்கள் முன்னோடியாக விளங்கினார்கள். சூலமங்கலம் சகோதரிகளில் இளையவரான சூலமங்கலம் ராஜலட்சுமி 1992 காலமாகியிருந்தார். மூத்தவர் சூலமங்கலம் ஜெயலட்சுமி இந்த வருடம் ஜூன் மாதம் தனது 80வது வயதில் சென்னையில் அவரது இல்லத்தில் காலமானார். இசை உலகு எதிர்கொண்ட இன்னொருவர் இழப்பு திருமலை பத்மநாதன் அவர்களது. ஈழத்து மெல்லிசை மற்றும் திரைப்பட இசையமைப்பாளர் என்று தனக்கென்று தனி அடையாளத்தை தேடிக்கொண்ட திருமலை பத்மநாதன் கர்நாடக இசை, சித்தார் வாத்திய இசை, ஹிந்துஸ்தானி இசை மற்றும் மேற்கத்திய இசையை ஒழுங்காக கற்றுக்கொண்டவர். 1964 திருகோணமலை இசைக்கழகம் என்ற பெயரில் ஒரு இசைக்குழுவை தனது 22வது வயதில் ஆரம்பித்து நடத்தி வந்தார். நாடக கலைஞர் ஏ. ரகுநாதன் தயாரித்த நிர்மலா திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் திருமலை பத்மநாதன். இலங்கை வானொலியின் பல மெல்லிசை பாடல்களுக்கும் பல சிங்கள பாடல்களுக்கும் இசையமைத்துள்ள திருமலை பத்மநாதன் நவம்பர் மாதம் காலமானார். ஈழத்து நாடக வரலாற்றில் தனக்கென முத்திரை பதித்துக் கொண்ட பிரான்சிஸ் ஜெனம் ஏப்ரல் மாதம் தனது 75வது வயதில் கொழும்பில் காலமானார். பொறுத்தது போதுமன்ற நாடகத்தில் 1976 சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றதுடன் செங்கை ஆழியானின் வாடைக்காற்று மற்றும் பல இலங்கை திரைப்படங்களிலும் மேடை நாடகங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர். நாடக மேடையின் மந்திரக்காரன் என்று பிரான்சிஸ் ஜெனம் அவர்களை இன்னொரு நாடக கலைஞர் ஞானம் லம்பர்ட் விவரிக்கிறார்.
நாடக அரங்கின் மந்திரக்காரனுடைய வேலை என்ன? மந்திரத்தால் மக்களை வசியப்படுத்தி பார்வையாளரை வசியப்படுத்தி சந்தனத்தை வைத்திருப்பார், எல்லாரையும் இருந்து எழுப்பார். அதே வேலையில் தான் ஜனமும் செய்தார். நாடக அரங்கிலே நாடக ரசிகர்களை தன்பால் எடுத்து வசியப்படுத்தி வைத்திருந்தார். அப்படியான ஒரு ஒரு திறமையான ஒரு கலைஞர்.
நாடக கலைஞர் பிரான்சிஸ் ஜெனம் மட்டுமல்ல, பல தமிழ் சினிமா கலைஞர்களையும் நாம் 2017 இழந்துள்ளோம்.
சொல்லுங்க, நேற்று கத்திரிக்காய் முருங்கை சாம்பார் நல்லா இருந்ததா? பேசுங்கடா, உப்புக்கு பத்தலன்னா சொல்லுங்க, நாளையில இருந்து உங்க அளவு போட்டு வைக்கிறேன். ஏய் தவக்கல, என் டேஸ்ட் உனக்கு ஒத்து வருதா? போது விடுங்கடா, சாப்பிடும்போது ஒன்னா பங்கு போட்டு சாப்பிடுவீங்க, சிக்கிட்ட ஒருத்தன ஒருத்த பழிய போடுறது.
முந்தானை முடிச்சு படத்தில் நடிக்கும் போது இயக்குனர் பாக்கியராஜால் தவக்கலை என பெயர் சூட்டப்பட்ட சிட்டி பாபு என்ற நடிகர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, சிங்களம் ஆகிய மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். அவர் சொந்தமாக தயாரித்த மண்ணிலிந்த காதல் என்ற திரைப்படம் இன்னும் வெளியாகவில்லை. தவக்கலை தனது 42வது வயதில் மாரடைப்பால் பிப்ரவரி மாதம் காலமானார். நடிகர் வினு சக்கரவர்த்தி உடல்நலக் குறைவால் காலமான போது அவருக்கு வயது 74. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 1002 படங்களில் நடித்தவர் வினு சக்கரவர்த்தி. வண்டி சக்கரம் படத்தில் சிலுக்கு என்ற கதாபாத்திரத்தில் ஸ்மிதாவை அறிமுகப்படுத்தினார் வினு சக்கரவர்த்தி.
நாம ஒரு வாத்தியார், நம்ம ஒரு பொண்ணு கத்து கொடுத்தோம், அது என்ன சொல்லுச்சோ செஞ்சது, 2-3 படம் எங்க கூட ஆக்ட் பண்ணுது, அவ்வளவுதான். எனக்கு எந்தவித உரிமையும் இல்லை. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, அவங்க 68 கோடி, இவங்க 28 கோடி. ஒரு லாயர் நோட்டீஸ் கொடுங்க சார், எதுவாக இருந்தாலும் வேற ஒன்றும் வேணாம் சார், சிலுக்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சது நீங்கள் தானே சார், நீங்கள் உரிமையாக கொடுங்க. நான் சொன்னேன், என்னுடைய உழைப்பு இல்லாமல் 1 ரூபாயோ, என்னுடைய உழைப்பு இல்லாமல் 1 பருக்கை கிடைச்சா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஒரு சாலிடான மண்ணில் இருந்து வந்தேன்.
கடந்த 3 ஆண்டுகளாக உடல் நலமின்றி இருந்த வினு சக்கரவர்த்தி தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி ஏப்ரல் மாதம் சென்னையில் காலமானார். காமெடி நடிகர் அல்வா வாசு ஆகஸ்ட் மாதம் காலமானார். அமைதி படை என்ற படத்தில் சத்யராஜுக்கு அல்வா வாங்கி கொடுக்கும் கேரக்டரில் நடித்து அதன் மூலம் அல்வா வாசு என பிரபலமானார் நடிகர் வாசு.
உலகத்துல பொண்ணுங்க பிறக்கறதே பாவம் தான், போய் சேச்சடிவா.
இவர் வடிவேலுடன் சேர்ந்து பல படங்களில் காமெடி செய்து நம்மை சிரிக்க வைத்திருந்தாலும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து சிறு வயதிலேயே சிரமங்களை எதிர்கொண்டு வாழ பழகிக் கொண்டவர். இசையின் மீது கொண்ட பேரார்வத்தினால் கிட்டார் வாசிக்கவும் கற்றுக்கொண்ட இவர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் MCOM படிக்கும் காலத்தில் அவரது இசையால் கல்லூரிக்கே தெரிந்தவராக இருந்திருக்கிறார். தமிழ் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி நாடகங்களிலும் சுமார் 60 ஆண்டுகள் நடித்த பீலி சிவம் உடல்நலக் குறைவு காரணமாக தனது 79வது வயதில் செப்டம்பர் மாதம் மதுரையில் காலமானார். உறவுகள் என்ற சின்னத்திரை தொடரில் பீலி சிவம். நாடகத்துறையின் சிறந்த நடிகராக தமிழக அரசின் கலை மாமணி விருதினை 1995 பெற்ற பீலி சிவம் ஏராளமான படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடித்துள்ளார். ஐநூறு படங்களுக்கு மேல் குணச்சித்திர வேடத்தில் நடித்த சண்முக சுந்தரம் சென்னையில் ஆகஸ்ட் மாதம் மரணமடைந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ரத்த திலகம் படத்தின் மூலம் 1963 திரையுலகுக்கு அறிமுகமான இவர் கரகாட்ட காரன் படத்தில் கனகாவின் தந்தையாக நடித்த போது பெரும் புகழ் அவரை தேடி வந்தது.
கனவுல கூட உனக்கு நான் துரோகம் நினைச்சதில்லக்கா, உன்னை என் குலதெய்வமா மனசுல நினைச்சிட்டு தான் என்ன வரைக்கும் பூஜை பண்ணிட்டு வரேன்க்கா.
என்னடா ஆக்ட் குடுக்கறிய ஆக்ட், நீ என்ன சொன்னாலும் கதறி அழுதாலும் நான் நம்ப தயாரா இல்ல. இவ்வளவு நேரம் உன்னை நிக்க வச்சு பேசுனதே தப்பு.
எந்த ரகசியத்தை இதுவரைக்கும் உனக்காக மூடி மறைச்சு வச்சிருந்தனோ அதை இந்த சத்தம் போட்டு சொல்ல வச்சிடாதே. குற்றவாளி கூட பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்ல உரிமை இருக்குக்கா. நான் நேரபராதி, உனக்காக உன் குடும்பத்துக்காக நான் பட்ட வேதனை நினைச்சா இப்ப கூட எனக்கு ரத்த கண்ணீர் வரும். உனக்காக நான் 7 வருஷம் ஜெயில இருந்தக்கா. நீ கொடுத்த நகைகள்லாம் திருட்டு நகைகளா? அடகு கடைக்கு போனப்போ போலீஸ்ல என்ன புடிச்சுக்கிட்டாங்க. என்ன எப்படி எல்லாம் அடிச்சாங்க தெரியுமா? வயசுல எட்டு எட்டு வயசாங்க. நான் ரத்த ரத்தமா வாந்தி எடுத்தேன். நான் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தேன்னா எனக்கு நடந்த இந்த கொடுமை எல்லாம் மாமாவுக்கு நடந்திருக்கு இல்லையா?
தம்பி நிஜமாவா சொல்றேன்?
ஓம் புருஷன் திருடன் ஓங்கிட்டு நான் எப்படி சொல்லுவேன்?
ராசா ராசா என்ன மன்னிச்சிரியா?
சிறுவயது முதலே தமிழ் மீது தீராத ஆர்வத்தை கொண்டிருந்த கவிஞர் நா காமராசன் எம்ஜிஆர் காலத்தில் திரைப்படத்துறையில் அறிமுகமானார். பல திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதியுள்ள கவிஞர் நா காமராசன் அதிமுகவில் முக்கிய பதவிகளிலும் இருந்துள்ளார். கவிஞர் நா காமராசன் SBS தமிழ் ஒலிபரப்புக்கு வழங்கிய நேர்காணல் தான் அவர் வழங்கிய கடைசி நேர்காணல்.
என்னுடைய பாடல்களை பற்றி நானே விமர்சிப்பதில் அவ்வளவு சரியாக இருக்கிறது என்றாலும் கூட பாக்கியராஜ் படத்திற்கு நான் எழுதிய பாடல்கள் சிறப்பானவை என்பது என்னுடைய கருத்து. நான் எழுதியவுடன் இரவு பாடகன் என்றால் பகல் பாடகன் என்பதுதான் இன்று என்று MS எழுதினார். நான் எம்ஜிஆரிடம் நேரடியாக சொன்னேன் இரவு பாடகன் என்று எழுதக்கூடாது என்று அதற்கு அவர் இராப்பாடி என்பது நெல்லை மாவட்டத்துக்கு மக்கள் பேச்சு வழக்கில் உள்ளது அதெல்லாம் இவருக்கு எப்படி புரியும் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு நான் காமராசன் எழுதுகிற வரிகளுக்கு நீங்கள் இசையமைக்க வேண்டும் இது என்னுடைய ஆணை என்று எம்ஜிஆர் சொன்னார்.
இரவு பாடகன் ஒருவன் வந்தான் நெஞ்சிலிருந்து பாடல்கள் கொண்டு வந்தான்.
கவிஞர் நா காமராசன் தனது 75வது வயதில் சென்னையில் மே மாதம் காலமானார். இரண்டாயிரத்தி 2017 நாம் சில தலைசிறந்த தமிழ் எழுத்தாளர்களையும் இழந்திருக்கிறோம். 18வது அட்சகக்கோடு, தண்ணீர், இன்று, ஆகாச தாமரை, ஒற்றன், மானசரோவர், கரைந்த நிழல்கள் ஆகிய நாவல்களை எழுதியுள்ள அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருதை 1996 ஆண்டில் பெற்றவர். SBS தமிழ் ஒலிபரப்புக்கு வழங்கிய நேர்காணலில்
திருப்தி இல்ல, இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, என்னால என் வாழ்நாள் அதெல்லாம் முடியுமா, உடல்நிலை அவ்வளவு விசேஷமா இல்லை, ஆனால் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது, பார்க்க வேண்டும், இதை எழுதி கொண்டிருக்கிறேன், நல்லபடியாக அமைய வேண்டும், இதெல்லாம் ஒரு நம்பிக்கையில தான் நம்ம செய்யணும்.
தொடர்ந்து 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் இலக்கியத்தில் முக்கியமான பங்களிப்பை வழங்கி வந்த தியாகராஜன் என்ற இயற்பெயர் கொண்ட எழுத்தாளர் அசோகமித்திரன் மார்ச் மாதம் தனது 85வது வயதில் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். மண்ணின் மனத்துடன் எழுதும் பிரபல தமிழ் எழுத்தாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுத்தாளர் என்பதற்கான எந்த பிம்பங்களும் இல்லாத எளிமையான வெள்ளந்தி மனிதராக, தன் எழுத்து தந்திருக்கும் எந்த புகழ் மகுடத்தையும் தலையில் ஏற்றிக்கொள்ளாத மனிதராக வாழ்ந்தவர். SBS தமிழ் ஒலிபரப்புக்கு வழங்கிய நேர்காணலில்
எழுத வேண்டும், புகழ் பெற வேண்டும், என்னுடைய சிறுகதை பிரசுரமாக வேண்டும் என்றெல்லாம் நான் கனவு கண்டவன் இல்லை. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் எனக்கு சிறுகதை எழுத தெரியும் என்பதே எனக்கு தெரியாது.
மேலாண்மை பொன்னுசாமி உடல்நலக் குறைவால் அக்டோபர் மாதம் காலமானார். அவருக்கு வயது 66. அட்லாண்டிஸ் மனிதன், அலெக்சாண்டரும் ஒரு கோப்பை தேநீரும், யுரேகா என்றொரு நகரம், சிலந்தி ஆகிய நாவல்களை எழுதிய தமிழ் இலக்கிய வரலாற்றில் பின் நவீனத்துவ படைப்பாளர்களில் குறிப்பிடத்தக்க எழுத்தாளரான MG சுரேஷ் அக்டோபர் மாதம் காலமானார். MG சுரேஷ் குறித்து பேராசிரியர் H முஜீப் ரஹ்மான் இவ்வாறு சொல்கிறார்.
ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவருடைய எழுத்துக்களின் மீதான விமர்சனங்கள் இருக்கிறது. அவர் கோட்பாட்டை வைத்து எழுதுகின்றவர்கள் என்ற பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்கள் அவர் அதை மதிக்கிறவர் தான். தன்னை கொண்டாட வேண்டும் என்று அவர் யாரிடமும் வலியுறுத்தியது இல்லை. தான் இப்படியான ஒரு மனிதர் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார்.
1970களில் தனது எழுத்து பணியை தொடங்கிய எம் ஜி சுரேஷ் எழுதிய புது கவிதைகள் தீபம், கனியாளி உள்ளிட்ட இதழ்களில் வெளியாகியுள்ளன. இவரின் அட்லாண்டிஸ் மனிதன், அலெக்சாண்டர் ஆகிய இரு புதினங்கள் தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியில் எம்ஏ பட்டப்படிப்புக்கு பாடமாக வைக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சாகித்ய அகாடமி விருது வென்ற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தனது 80வது வயதில் உடல் நலக் குறைவு காரணமாக ஜூன் மாதம் அவரது சென்னை பனையூர் வீட்டில் காலமானார். தமிழில் ஹைக்யூ, கசல் ஆகிய பிறமொழி இலக்கியங்களை முனைந்ததிலும் பரப்பியதிலும் இவர் குறிப்பிடத்தக்கவர். SBS தமிழ் ஒலிபரப்புக்கு வழங்கிய நேர்காணலில்,
எப்பவுமே ஒரு இலக்கியம், கவிதை அல்லது ஏதாவது ஒரு அரசியல் இயக்கம் எது எடுத்தீங்கனாலும் கூட ஒரு ஒரு தோன்றும், காட்டாறு மாதிரி வந்து தோன்றும். அது ஒரு காலத்தில் ஒரு பெரிய அளவில் வீச்சு இருக்கும், அது போக போக வந்து தணிவது என்பது இயற்கை தான். வேற ஒரு புதுசாக வேற ஒரு அலை வந்துடும், அலைகள் மாதிரி தான். இப்போ ஹைகோ அலைக்கும் நான் தான் காரணமாக இருந்தேன். தமிழ்நாட்டில் முதல்ல ஹைகோவை பற்றி பத்திரிகைகளை கட்டுரை எழுதின கடிதம் கட்டுரை தான் முதல் கட்டுரை தமிழில். ஹைகோவும் நான் எழுதியும் காட்டினேன். மாதிரி பால்வீதியில் ஒரு ஹைகோ, ஒரு 5-6 ஹைகோ எழுதி காட்டியிருக்கேன். நிறைய எழுதினேன் அதை பற்றி. நான் வகுப்புகள் எடுத்தேன், வணிகம்பழியில் வகுப்புலாம் நடத்தினேன், பலர் பயிற்சி பண்ணேன். இதனுடைய விளைவாக என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பரவி போச்சு ஹைகோ அலை மாதிரி எழுந்து. அங்கங்கே எல்லா ஊர்லேயும் எழுத ஆரம்பித்தாங்க. நூற்றுக்கணக்கான நூல்கள் வெளிவந்தது.
தமிழ்நாட்டைச் சேர்ந்த கவிஞரும் தமிழ் பேராசிரியருமான அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவிக்கோ என்று சிறப்பாக குறிப்பிடப்படுகிறார். வானம்பாடி இயக்க கவிஞர்களோடு இணைந்து இயங்கியவர். எழுதுபவர்களின் தலைவாயிலில் தம் கவிதை வெளியீடுகளின் வாயிலாக புது கவிதை துறையில் நிலைநிறுத்தி கொண்டவர்களுள் அப்துல் ரஹ்மான் சிறப்பாக குறிப்பிடத்தக்கவராவார். தமிழ் பேராசிரியர் மா நன்னன் தனது 94வது வயதில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் நவம்பர் மாதம் காலமானார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் பெற்ற நன்னன் எழுத்து அறிவித்தலில் நன்னன் முறை என்ற புதிய முறையை உருவாக்கியவர். வெள்ளையனே வெளியேறு, இந்தி எதிர்ப்பு உள்ளிட்ட போராட்டங்களில் பங்கேற்ற நன்னனின் இயற்பெயர் திருஞான சம்பந்தன் ஆகும்.
உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் சொல்றது இல்ல, வழக்கம் வணக்கம் சொல்றது தப்புன்னு சொல்றவன். மனிதனை மனிதன் வணங்கக்கூடாது. எதுக்கு வணங்கணும்? நான் உங்களை வணங்குறது, நீங்க என்ன வணங்குறது, வேற பொழப்பு இல்லையா? முட்டாள்தனமா அது வந்து சேர்ந்த பழக்கம், நம்ம பழக்கமே கிடையாது. வணக்கம் சொல்றது தமிழன் பழக்கமே இல்லை. எந்த பழைய தமிழ் இலக்கியங்கள்லயும் வணக்கம் சொன்னது கிடையாது, வாழ்த்து தான் சொல்லுவான். வாழ்க எங்கோ அப்படிதான் சொல்றான். இது ஆரியர்கள் பழக்கம். நமஸ்காரம் சொன்னா தமிழ் ஆர்வம் உள்ள என்ன மாதிரி அவனா ஒருத்தன வந்து என்ன நமஸ்காரங்கிறான, நம்ம தமிழ்ல என்ன சொல்றதுனா வணக்கம் சொல்லுன்ட்டு, அவ்வளவுதான். ஏன் வணங்கணும்? கூடவே கூடாது, வாழ்த்துதான் சொல்லணும். அப்புறம் இன்னொன்னு, நாங்கெல்லாம் எங்க பார்த்தாலும் பேசுறவங்களுக்கு புத்தகம் கொடுங்க அப்படின்னு சொல்றோம். இங்க புத்தக நிறுவன நடத்தத்துல சால்வை போத்துறாங்க. இந்த சால்வையை போல உருப்படாது ஒண்ணுமே கிடையாது. அது என்னத்துக்கு ஆவா? தர முழுவ முடியுமா? சாணி கரைச்சி பொம்பளைங்க முழுகுறாங்களே மண்ணு தரைய முழுவ முடியாது. காடு துடைக்க முடியுமா? சும்மா போட்டு பல பலர்ந்து இவங்க படம் பிடிக்கிறதுக்கு ஆகும், அவ்வளவுதான். நம்ம ஊர் கைத்தறிக்காரன் பிழைக்கிறதுக்காக அண்ணா கொண்டு வந்தாரு இந்த திட்டத்தை. எவன் பிழைக்கிறான் இப்போ? தமிழை இடிச்ச வாயங்கிறதுக்கு இதை விட வேற ஒரு உதாரணமே வேண்டி இல்லை.
கடலூர் மாவட்டம் சாத்துக்குடலில் பிறந்த நன்னன் தமிழ் கட்டுரை, பாட நூல்கள் உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். தமிழ் உணர்வாளர், சிந்தனையாளர், தூரிகை நெருப்பு ஓவியர் என்று வர்ணிக்கப்பட்ட ஓவியர் வீர சந்தானம் ஜூலை மாதம் காலமானார். மொழி, இனம், நாடு, பண்பாடு தொடர்பான விடயங்களில் உணர்வுடனும் முனைப்புடனும் இயங்கி வந்த ஓவியர் வீரசந்தானம் இயக்குனர் பாலுமகேந்திராவின் சந்தியாராகம், தம்பியுடையான், மகிழ்ச்சி, அரவான், பீட்சா, வில்லா, கத்தி, அநேகன், அவள் பெயர் தமிழரசி ஆகிய படங்களில் நடித்துள்ளார்.
எனக்கு நம்பிக்கை தெரியுது, நிச்சயமாக ஏற்றத்தாழ்வுலாம் இல்லாத சாதிகளற்ற ஒரு தமிழ் தேசியம் இங்கே உருவாகத்தான் போகுது. இதை என் வாழ்நாள்லேயே நான் பார்க்கத்தான் போகிறேன். ஆமாம், கருக்கள் விடிஞ்சிடுச்சு, அந்த பொழுது புலந்துருச்சுங்கிறதுலாம் எனக்கு தெரியுது. விடியலை தேடி தான் இங்கே பயணம் இருக்கும். சரி, இந்த கவிதை எழுத்து எல்லாத்தையும் நானும் படித்து படித்து என் மூளை கட்டு கோமாவுக்கு போனவன், போன வருஷம் கோமாவில் கிடந்தவன், அது பரவாயில்ல. ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த எந்த இளைஞர்களும் தோக்கவில்லை. 80-90 என் வீட்டில் இல்லாத இளைஞர்களே கிடையாது. அந்த இளைஞர்களை இன்னைக்கு அடையாளப்படுத்தப்பட்டு இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் உயர்ந்து நிற்கிறாங்க.
தஞ்சாவூரில் உள்ள முள்ளிவாய்க்கால் முற்றம் என்ற ஈழத்தமிழரின் நினைவகத்தை தனது ஓவிய திருநாள் நிஜமாக்கி தந்த வீரசந்தானம் அவர்கள் நடிகர், சமூக செயற்பாட்டாளர் என பல பரிமாணங்களை கொண்டவர். இந்தியாவின் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் எழுத்தாளருமான இரா செழியன் உடல் நலக்குறைவால் தனது 95வது வயதில் ஜூன் மாதம் காலமானார். SBS தமிழ் ஒலிபரப்புக்கு வழங்கிய நேர்காணலில்,
இந்தியா விடுதலை பெற்று 60 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. அது செய்த சாதனை என்னவென்றால், விடுதலை பெற்ற பொழுது நாட்டை ஆண்டவர்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் கிடைத்த எதிர்பார்ப்புகள் பெரும்பாலாக நிறைவேறவில்லை என்றாலும், இந்த 60 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் உருவான குடியரசு ஜனநாயக முறையில் தொடர்ந்து நடைபெறுவது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று நான் கருதுகிறேன். அதே காலகட்டத்தில் விடுதலை பெற்ற பல நாடுகளில் ஜனநாயக ஆட்சி மாறி சர்வாதிகார ஆட்சியும் அலங்கோலமான நிலைமைகளும் உருவாகியிருக்கின்ற ஒரு காலத்தில் இந்தியா தொடர்ந்து ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக இருக்கின்றன. ஆளுங்கட்சிகள் சில சமயங்களிலே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இந்திய மக்கள் தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் அவர்கள் நாட்டின் போக்கை ஜனநாயக முறையில் மாற்றியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இதுதான் மிகப்பெரிய சாதனை என்று நான் நினைக்கின்றேன்.
ஒருமுறை மக்களவை உறுப்பினராகவும் 4 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்துள்ள இரா செழியன் ஜனநாயக உரிமைகளை பேணிக் காப்பதிலும் ஊழலுக்கு எதிரான முயற்சிகளிலும் ஈடுபட்ட இவர் மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் இரா நெடுஞ்செழியனின் தம்பி ஆவார். AHM அஸ்வர் இலங்கை அரசியல்வாதியும் இலக்கியவாதியும் ஊடகவியலாளரும் ஆவார். இவர் ஆரம்பத்தில் லங்கா சமசமாஜ கட்சியிலும் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை சுதந்திர கட்சி ஆகியவற்றிலும் உறுப்பினராக இருந்துள்ளார். இலங்கையின் மூத்த முஸ்லீம் அரசியல் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான AHM அஸ்வர் ஆகஸ்ட் மாதம் காலமான போது அவருக்கு வயது 80.
நீங்கள் கவனமாக இங்கு பெரும்பான்மையின மக்களுடன் நன்றாக உறவாட வேண்டும் என்ற எச்சரிக்கையையும் அந்த நல்ல புத்திமதியையும் எங்களுக்கு தந்துவிட்டு சென்றார்கள். அது இப்பொழுது நடக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் சிறந்த பேச்சாளர், கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், மும்மொழி ஆற்றல் பெற்றவர் என பல பரிமாணங்களை கொண்டிருந்த அஸ்வர் முஸ்லிம் சமூக அமைப்புகளிலும் முக்கிய பதவிகளை வகித்திருக்கிறார். இலங்கையின் மூத்த அறிவிப்பாளர்களில் ஒருவராக அறியப்படும் செல்வி சத் சுரூபவதி நாதன் மே மாதம் காலமானார். 1965 இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் இணைந்து கொண்டு அறிவிப்பாளரான இவர் தனது அனுபவங்கள் குறித்து இப்படி கூறியுள்ளார்.
மற்றது ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், இந்த வானொலி ஒலிபரப்பில் இன்று பல முஸ்லிம்கள் இருந்தாலும் முதல் முதலில் அறிவிப்பாளராக வந்த ஒரு முஸ்லிம் ஜனாப் ஜி ஏ கபூர். அன்று பலரும் முஸ்லிம்கள் பேசும் தமிழை பற்றி குறை கூறிக்கொண்டிருந்த காலத்திலே சரியான தமிழை அழகாக எடுத்து கூறி மக்கள் மத்தியிலே பெயர் எடுத்தவர் ஜனாப் கபூர் அவர்கள். மற்றும் 10 நிமிடம் என்றால் 10 நிமிடம் தான், அதற்கேற்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்டை அவர் ஒழுங்குபடுத்தி வாசிப்பதை பார்த்துத்தான் நாங்களும் பழகிக் கொண்டோம். இன்று வரை நானும் அந்த நிமிடத்துக்கு வாசிக்க வேண்டும் என்று நினைப்பதற்கெல்லாம் முதல் என்னுடைய ஆசானை நினைத்துக் கொண்டுதான் அதை நான் வாசிப்பேன்.
கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஒலிபரப்பு துறையில் பகுதி நேர விரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ள சச் சொரூபவதி நாதன் ஜவஹர்லால் நேரு விருது, சிறந்த அறிவிப்பாளருக்கான ஜனாதிபதி விருது, வானொலி பவள விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். இலங்கையின் பிரபல சத்திர சிகிச்சை நிபுணர் மயிலு கணேசரட்னம் செப்டம்பர் மாதம் காலமானார். 90களில் யாழ்ப்பாணம் போர் சூழலில் கிடந்தபோது பல வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் மக்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையாக டாக்டர் மயிலு கணேசரட்னம் அவர்கள் அந்த மண்ணோடு மக்களோடு இருந்தார். SBS தமிழ் ஒலிபரப்பில் வைத்தியர் மயிலு கணேசரட்னம் குறித்து ஒலிபரப்பாகிய சிறப்பு நிகழ்ச்சியில் டாக்டர் ரமணி சீர்மாறன் இப்படி குறிப்பிட்டார்.
1989 தொடக்கம் 1990
இரண்டாம் ஆண்டுகள் வரை மிகவும் இக்கட்டான போர் சூழ்நிலை காரணமாக பல வைத்தியர்கள் மற்றும் பல்வேறு உத்தியோகத்தர்களும் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறி கொண்டிருந்த வேளையில் டாக்டர் கணேசரத்னம் தானாக விரும்பி சுகாதார அமைச்சிடமும் அரசிடமும் வாலண்டியராக தான் யாழ்ப்பாணம் போக வேண்டும் என்று கேட்டு யாழ்ப்பாணம் வந்து அந்த இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் ஒரு கன்சல்டன்ட் சர்ஜனாக கடமை செய்தவர்.
பெரும் சமர்களில் விழுப்புண் அடைந்த பல நூற்றுக்கணக்கான போராளிகளின் மக்களின் உயிர் காத்தவர் வைத்தியர் மயிலு கணேசரத்னம். தமிழ் தேசிய உணர்வாளரும் தீவிர செயற்பாட்டாளருமான வைத்திய கலாநிதி பொன் சத்யநாதன் அவர்கள் செப்டம்பர் மாதம் மெல்பேர்னில் காலமானார். யாழ்ப்பாணம் கரவட்டியில் பிறந்த பொன் சத்யநாதன் அவர்கள் ஒரு மருத்துவராக தாயகத்திலும் பின்பு புலம்பெயர் வாழ்விலும் அரும்பணியாற்றியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஈழ விடுதலை போராட்டம் மீதும் தமிழ் மீதும் ஆழ்ந்த பற்று கொண்ட இவர் இதற்கென பல்வேறு வழிகளில் பங்காற்றியுள்ளார். SBS தமிழ் ஒலிபரப்பில் வைத்திய கலாநிதி பொன் சத்யநாதன் குறித்து ஒலிபரப்பாகிய சிறப்பு நிகழ்ச்சியில்
சத்யநாதன் அவர்கள் ஒரு லட்சிய மனிதர். அவருடைய குணாதிசயம் ஒரு லட்சியம் சார்ந்ததாகவே இருந்தது. மக்களுக்காக மக்களுக்காக என்று வாழ்ந்தவர். தனக்கு மக்கள் இல்லை என்ற பொழுதிலும் எல்லோரையும் மக்களாக நினைத்தவர். தமிழ் மக்கள் மொழியால் ஒன்றுபட வேண்டும் என்றது அவருடைய ஒரு குணாதிசயமாக இருந்தது. வள்ளுவமே மதம் என்று வாழ்ந்தவர்.
ஆஸ்திரேலிய வாழ் தமிழர்களிடையே திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பரவச் செய்வதற்காக தனது சொந்த செலவில் திருவள்ளுவர் சிலைகளை வடிவமைத்து மக்களின் இல்லங்களில் அவை இடம்பெறுவதற்கு திரு சத்யநாதன் வழிவகுத்திருக்கிறார். நோய்வாய்ப்பட்டு அல்லது முதுமை காரணமாக நாம் இழந்த இந்த தமிழர்கள் தவிர மேலும் சில தமிழர்களை இந்த வருடம் நாம் இழந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் நீட் எனும் மருத்துவ நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவக் கல்வி மறுக்கப்பட்ட அனிதா எனும் மாணவி செப்டம்பர் மாதம் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியான அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை அவர்களிடம் SBS தமிழ் ஒலிபரப்பு கேட்ட கேள்விக்கு அவர் தந்த பதில்,
அன்பு சகோதரி அனிதாவும் கூட இந்த மாநில அரசாங்கம் எடுத்த முயற்சிக்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்று வாதாடினார்கள், போராடினார்கள். அந்த துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அன்பு சகோதரி அனிதா அவர்கள் இந்த முயற்சி தோற்றுவிட்ட பிறகு எடுத்த முடிவு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர் மற்றவர்களுக்கு ஒரு தவறான வழியை காட்டிவிட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன். முடிவாக சொல்கிறேன், தயவு செய்து அரசியல் தலைவர்கள் இது போன்ற துயர சம்பவங்களை அரசியலாக்க கூடாது. மற்றவருடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டு ஆதாயம் தேடுகிற அந்த முயற்சியிலே ஈடுபடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
அனிதா மட்டுமல்ல, இந்தோனேசிய அகதிகள் தடுப்பு முகாமில் வாழ்ந்து வந்த தமிழ் புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் அக்டோபர் மாதம் வாகன விபத்தில் மரணமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் குருநகரை பிறப்பிடமாக கொண்ட 40 வயதான ஜான்சன் ஜேசுதாஸ் ஜேதவ் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து தமிழகத்தில் உள்ள அகதி முகாம் ஒன்றில் சில காலம் வாழ்ந்ததன் பின்னர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு வர முற்பட்ட போது அம்முயற்சி பலனளிக்காத நிலையில் இந்தோனேசியாவின் ஜகாத்தாவில் உள்ள தடுப்பு முகாம் ஒன்றில் கடந்த சில வருடங்களாக தங்க வைக்கப்பட்டிருந்தார். ஐநா அகதிகள் அமைப்பான UNHCR இவர் உண்மையான அகதி என இனங்கண்டிருந்த அதே நேரம் 3வது நாடொன்றில் குடியமர்த்தப்படுவதற்காக காத்துக் கொண்டிருந்த வேளையிலேயே இவர் விபத்தில் பலியாகியிருந்தார். இந்தோனேசியா தடுப்பு முகாமில் வாழ்ந்த சந்தியா என்ற மற்றொரு தமிழ் புகலிட கோரிக்கையாளர் உடல் நலமின்மை காரணமாக அக்டோபர் மாத ஆரம்பத்தில் மரணம் அடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மானூஸ் தீவில் உள்ள தடுப்பு முகாம் அக்டோபர் 31ஆம் தேதி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டு அங்கிருந்த புகலிட கோரிக்கையாளர்கள் டிரான்சிட் சென்டருக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அதற்கிடையில் அங்கு இடம்பெற்ற 2 தற்கொலைகளில் ஒருவர் இலங்கை பின்னணி கொண்ட 32 வயதான தமிழர் ரஜீவ் ராஜேந்திரன். இதுகுறித்து SBS தமிழ் ஒலிபரப்பில் ஒலிபரப்பாகிய சிறப்பு நிகழ்ச்சியில் ராஜீவின் தாயார் திருமதி ராஜேந்திரன்
காசு இல்லாம போயிட்டானே என்று சொல்ல
இவர்கள் தவிர கிழக்கிழங்கிலிருந்து உருவான ஒரு குறிப்பிடத்தக்க கவிஞர் ஏ இக்பால், முன்னாள் வீரகேசரி பத்திரிகை ஆசிரியர் க சிவபிரகாசம், இந்திய திரைப்பட நடிகர் கலைஞர் ஓம் பூரி, தென்னாப்பிரிக்க அரசியல்வாதியும் நிறவழிக் கொள்கைக்கு எதிராக போராடிய தலைவர் நெல்சன் மண்டேலாவுடன் சிறைவாசம் புரிந்த அகமது கத்ராடா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக கடமையாற்றியவரும் இந்தியாவின் முதற் செயற்கோளான ஆரியபட்டாவை விண்ணுக்கு அனுப்பிய பெருமையும் கொண்ட ஊ ரா ராவ் என அறியப்படும் உடுப்பிட்டி ராமச்சந்திர ராவ், மற்றும் காஸ்மிக் கதிர்கள் பற்றிய ஆய்வுக்கு அவர் அளித்த பங்களிப்பிற்காக பத்மபூஷன் விருதை வென்றுள்ள, மற்றும் தூரதர்ஷன் தொலைக்காட்சியில் டேர்னிங் பாயிண்ட் என்ற அறிவியல் நிகழ்ச்சி மூலம் விஞ்ஞானத்தை பொதுமக்களிடம் எடுத்துச் சென்ற பேராசிரியர் யஷ்பால் ஆகியோரையும் 2017 எம்மை விட்டு பிரிந்தவர்களில் குறிப்பிடக்கூடியவர்கள். இறுதியாக குணரத்னம் சாந்தலிங்கம் என்ற ஈழத்து பாடகரும் நாடக கலைஞரும் எஸ்ஜி சாந்தன் என்று அறியப்பட்டவரும் கடந்த பிப்ரவரி மாதம் காலமானார். சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த சாந்தன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த போதிலும் சிகிச்சை பலனின்றி தனது 57வது வயதில் உயிரிழந்தார்.
ஆட்சி புரிந்தானே அன்று
எஸ்ஜி சாந்தன் தமிழீழ விடுதலை புலிகளின் பிரதான பாடகராகவும் இருந்தவர். அது மட்டுமல்ல, அவர் நடித்த அரிச்சந்திர மயான காண்டம் இவரது நடிப்பு திறனுக்கு சான்றாக அமைந்திருக்கிறது.
ஆழக்கடல் எங்கும் சோழமகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று ஆழக்கடல் எங்கும் சோழமகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று தமிழீழக்கடல் எங்கும் எங்கள் கருதாளன் பேரு நடக்கின்றான் தமிழீழக்கடல் எங்கும் எங்கள் கருதாளன் பேரு நடக்கின்றான் ஆழக்கடல் எங்கும் சோழமகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று
இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.